கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை சகோதரர் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்திருப்பார். அதாவது இந்த நாள்ல இருந்து நாம முதலாவது வால்யூம் ஸ்டடி நாம ஆரம்பிக்கிறோம் என்று. ஆனால் அதுல ஒரு சின்ன மாற்றம், இன்னையிலிருந்து இல்லை, ஆனா அந்த வால்யூம் ஸ்டடி நாம் ஒரு புது கோணத்துல நாம அங்க செய்வதற்கு நாம வாஞ்சிக்கிறோம். இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அந்த வால்யூம் ஸ்டடி பிரயோஜனமாக இருக்கும் வகையில் அந்த வால்யூம் ஸ்டடி நாம் செய்வோம். ஸோ அதை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு பின் ஒரு 5 நிமிடம் நாம் விலாவரியா அதை விளக்கி உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தேவனுக்கு சித்தமானால் அந்த முறையில் நாம் வரக்கூடிய அடுத்த வியாழனிலிருந்து நாம் செய்வோம். ஸோ இன்றைக்கி நாம் தொடர்ந்து பார்த்து வந்துகிட்டு இருந்த ஓமைகள் குறித்த வகுப்புகள் அது நாம தொடர்ந்து நடத்த போகிறோம். சில வாரங்களாக பஸ்காவினுடைய ஆயத்த நாளுக்காக நாம இந்த ஓமைகள் வகுப்பை நாம தள்ளி வைத்திருந்தோம். ஸோ இன்னைக்கு மீண்டும் நம்ம கிட்ட இடத்துல இருந்து நாம் துவங்கலாம். ஸோ இதுவரைக்கும் நாம 21 ஓமைகள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 22வது ஓமையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள்ல நாம பார்க்கிற 10 கன்னிகைகள், the parable of the 10 virgins, 10 கன்னிகைகள் பற்றின ஊமை நாம் இன்று தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியில இதோ மணவாளன், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரத்யுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று கர்த்தர் பேசினார். இந்த ஊமை ரொம்ப பரிச்சயமான ஊமை. கண்டிப்பா இது நமக்கு புதிதல்ல, நம்ம பேசிக் ஸ்டடிஸ்ல பார்த்திருக்கிறோம். சில சமயங்கள விசேஷமான வகுப்பாகவும் இந்த ஊமை நாம கையாண்டுக்கிறோம். நமக்கு எல்லா விஷயங்களும் இதுல தெரியும். ஆனாலும் ஊமைகள் குறித்து நாம பார்த்துட்டு வரக்கூடிய இந்த வகுப்புல எல்லா ஊமைகளையும் நம்ம கவர் பண்ண வேண்டும். ஸோ அந்த ரீதியில இந்த ஊமையை நாம் இன்னைக்கு மறுபடியும் தியானிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா நமக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு சில பாயிண்ட்ஸ் கண்டிப்பா தேவன் நமக்கு அங்க கொடுப்பார். ஸோ 10 கன்னிகைகள் பற்றின உண்மை, தி பேரபிள் ஆஃப் தி 10 virgins, சகோதர சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. இந்த உண்மை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மை. இது முற்றிலும் நிறைவேறாத ஒரு உண்மை, அது நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பதான் நிறைவேறும்னா, இந்த உண்மையில சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எப்போ, அந்த 5 கன்னிகைகள், அந்த மணவாளன் கூட அந்த கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிச்சு கதவு சாத்தப்படுதோ, அது வரைக்கும் இந்த ஊமை நடந்து நிறைவேறி கொண்டிருக்கிற ஊமையாகத்தான் நாம் அங்க பார்க்கிறோம். ஸோ அப்போ மிக முக்கியமான ஒரு ஊமை இன்னைக்கு நாம மறுபடியும் தியானிச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு வசனங்களா போவோம். முதல் வசனம், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். எப்பொழுது, கேள்வி. சோ கர்த்தரேஸ் இந்த உண்மை ஆரம்பிக்கும் போது இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். எப்படின்னா, தென், அப்பொழுது. ஒரு முக்கியமான காலத்தை குறிப்பிட்டு அங்க சொல்கிறார். சோ அப்ப இந்த ஊமை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரமே பொருந்தும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடியே நிறைவேற ஆரம்பிக்கும். இதை சுவிசேஷ யுகம் முழுவதும் போட முடியாது, சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்துல போட முடியாது, சுவிசேஷ யுகத்தின் நடுவுல நாம அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ஒரு ஸ்பெசிஃபைடு டைம் லைன் அங்க இருக்கு, ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்துல தான் இந்த உண்மை நிறைவேறும். சோ அதனால தான் அங்க நம்ம பார்க்கிறோம் கிரைஸ்ட் பேசும்போது அப்பொழுது எப்பொழுது சகோதர சகோதரிகளே. சோ இது 25 அதிகாரத்துல நாம வாசிக்க வேண்டும். உண்மை முன்னாடி பார்த்தோம்னா 24 அதிகாரம், மேத்யூ 24 சாப்டர், மத்தேயு 24 அதிகாரத்துல கர்த்தர் இயேசு அவருடைய இரண்டாம் வருகை, அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. சோ அப்படி கேள்வி கேட்கும் போது அவங்க கேள்விக்கு கிறிஸ்து பதில் அளிக்கிறார். அளிக்கும் பொழுது அவர் சொல்றார், நான் வந்து இருந்தேன்னா இந்த அடையாளங்கள் உங்களை சுற்றி சம்பவிக்கும். சோ அப்போ அந்த அடையாளங்கள் வரும், அந்த அடையாளங்களை வைத்து நான் ஏற்கனவே உங்கள் மத்தியில என்னுடைய இரண்டாம் வருகையில வந்திருக்கிற விஷயத்தை நீங்க என்ன பண்ணலாம், அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லிட்டு அப்புறம் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அப்பொழுது அப்படின்னு சொல்றார். சோ அப்போ இந்த வார்த்தை இதற்கு முந்தைய அதிகாரத்தினுடைய சம்பவங்கள் அதோடு தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது, சோ இந்த 10 கன்னிகைகள் ஊமை இது எந்த காலத்துக்கு ரொம்ப அருமையா பொருந்தும்னா கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை, அந்த வருகையின் காலகட்டத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஊமை. ரொம்ப கிளியரா சொன்னா இரண்டாம் வருகைக்கு ஒரு 30 முன்னால இருந்து இந்த ஒரு ஊமை அங்க ஆரம்பிக்குது. சோ அதனால தான் நாம சொன்னோம் இந்த ஊமை வந்து சுவிசேஷம் முழுவதுக்குமே கண்டிப்பா இல்லை, இது வந்து கடைசி காலத்துக்கு மாத்திரம் பொருந்தக்கூடிய உண்மை. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை சம்பவிப்பதற்கு காலம் நெருங்கி இருக்கும் பொழுது இந்த உண்மை அதனுடைய நிறைவேறுதலை அங்க ஆரம்பிக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். சோ இப்ப அந்த வசனம் பார்க்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு, சோ பரலோக ராஜ்யம் பார்த்தீங்கன்னா உண்மை. சோ பரலோக ராஜ்யம் எது கிடையாலும் கிரைஸ்ட் ஊமையில பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது பொதுவா எதை குறிச்சு பேசுறார். இப்ப உதாரணத்துக்கு மத்தேயு 13 அதிகாரத்துல பரலோக ராஜ்யம் இதுக்கு ஒப்பா இருக்கு, பரலோக ராஜ்யம் இதுக்கு ஒப்பா இருக்கு சொல்றாரு இல்லைங்களா. சோ அப்ப பரலோக ராஜ்யம் எது கிடையாலும் கரெக்ட் சபைக்கு அடையாளம். சோ அந்த பேசிக் பாயிண்ட் மைண்ட்ல வைக்கணும், பரலோக ராஜ்யம் தேவனுடைய வாசஸ்தலம், பரலோக ராஜ்யம் இந்த பூமி 1000 அரசாட்சியில, பரலோக ராஜ்யம் இப்போ அவருடைய சித்தம் செய்யப்பட்டு வர சபை, இப்போ அவங்க பரலோக ராஜ்யம் தி எம்பிரியானிக் ஸ்டேஜ் கிங்டம் அப்படின்னா கரு அளவுல உருவாகி இப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யம் தேவனுடைய சித்தம் யாருகிட்ட செய்யப்படுதோ அவங்க தான் பரலோக ராஜ்யம். யார் இப்போ கர்த்தர் இயேசுவின் சரீரம் ஆகிய சபை, இந்த சுவிசேஷ யுகத்தின் சபை. சப்போ கிரைஸ்ட் வந்துட்டு இந்த உண்மை ஆரம்பிக்கும் போது பரலோக ராஜ்யம் அதாவது எப்படி ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது பரலோக ராஜ்யம், எப்பொழுது பரலோக ராஜ்யம் அப்படின்னா கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு காலம் சமீபித்திருக்கும் பொழுது சபை எப்படி இருக்கும்னா இப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும், தங்களுடைய தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். சோ அப்படித்தான் ஆரம்பிக்கிறார். சோ கிறிஸ்து இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது சபையானது இந்த 10 கன்னிகைகள் போல இருக்கும். அவங்க என்ன பண்ணிடுக்கிறாங்கன்னா தங்கள் தீவட்டிகளை எடுத்துட்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக அங்க புறப்பட்டாங்க. சோ இப்ப அந்த 10 கன்னிகைகள் யாரை குறிக்கும், முதல் பதில் வந்து உலகத்துக்கு அது நாம ஒப்பிட முடியுமா, கண்டிப்பா இல்லை. சரி பெயர் சபைக்கு ஒப்பிட முடியுமா, நோ. விசுவாசிகள் அதாவது அழைக்கப்பட்டவர்கள் அல்லது விசுவாசிகள் அல்லது பெயர் சபைக்கு இந்த 10 கன்னிகைகள் பொருந்துமா, கண்டிப்பா இல்லை. சோ இந்த 10 கன்னிகைகள் இது யாருக்கு மாத்திரமே தான் பொருந்தும்னா கர்த்தர் இயேசுனுடைய சரீர அங்கங்களாக அழைக்கப்பட்டு தேவனோடு கூட அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறவங்கள் மாத்திரமே இந்த 10 கன்னிகைகள் குறிக்கும், வேறு யாரையுமே அங்க குறிக்காது. ஈவன் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இந்த லிஸ்டுக்குள்ள அங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சோ இந்த 10 கன்னிகைகள் குறிச்சு நாம சில வசனங்கள் வாசிப்போம். ரோமர் 6:3-4, யார் இந்த 10 கன்னிகைகள்? இவங்க சபைதான் என்று சொல்லும் பொழுது அந்த கன்னிகைகளுடைய குணாதிசயம் நாம பார்க்கலாம், அவங்களுடைய நிலைப்பாடு நாம பார்க்க வேண்டும். பாருங்க, இவங்க யாருன்னா கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவங்க. இன்னும் ஒரு படி போய் சொல்லும் போது அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றெடுக்கிறவங்க. நெக்ஸ்ட் வசனம் ரோமர் 12:1, பரிச்சயமான வசனம். பாருங்க, யார் 10 கன்னிகைகள் தங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பலியாக ஒப்புவித்திருக்கிற பரிசுத்தவான்கள். நெக்ஸ்ட் 1 Corinthians 1:2. 1 Corinthians 1:2 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள், இது செகண்ட் ஸ்டேஜ். சோ கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவங்கன்னா அதற்கு முன்னாடி என்ன ஆயிடுக்கணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன சொல்லலாம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், சாங்டிபிகேஷன். சோ கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, சோ அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுக்கணும்? கிறிஸ்து இயேசுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவங்க. சோ இவங்க யாருன்னா ரொம்ப சிம்பிள், நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய சொந்த ரட்சகரா அவர் மேல விசுவாசம் வைக்கிறதின் மூலம் தேவனால் நீதிமான்கள் எனப்பட்ட அந்த நிலைமைக்கு தகுதியுள்ளவர்கள் ஆக்கப்பட்டு அந்த நிலைமையில தொடர்ந்து கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள். சோ இவங்க தான் அந்த கிறிஸ்து இயேசுனுடைய சபை. சோ அப்ப இந்த 10 கன்னிகைகள் ரொம்ப தெளிவா சுவிசேஷ யுகத்தின் கான்சன்ட்ரேட்டட் பிலீவர்ஸுக்கு தான் அங்க போடுவது. அப்படின்னா சுவிசேஷ யுகத்துல தங்களை தேவனிடத்துல முழுவதுமாக அர்ப்பணிச்சுட்டு கர்த்தர் இயேசுனுடைய சரீர அங்கங்களாக நிலைத்து நிற்கிற அந்த பரிசுத்தவான்களே அந்த 10 கன்னிகைகள். சோ இங்க 10 கன்னிகைகள் தங்களுடைய தீவட்டிகளை பிடித்து கொண்டு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். சோ தீவட்டிகள் எது கிடையாது? சோ இந்த 10 கன்னிகைகள் கையில என்ன இருக்குதுன்னா இந்த தீவட்டிகள். சோ தீவட்டிகள் 119:105 சோ உங்களுடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபம், என்னுடைய பாதைக்கு வெளிச்சம். அதே மாதிரி நீதிமொழிகள் 6:23 வேதமே வெளிச்சம். சோ இந்த பரிசுத்தவான்கள் அர்ப்பணிச்சிட்ட விசுவாசிகளுக்கு தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் தான் அவங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக அங்க இருக்கு. சோ ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த சுவிசேஷ யுகத்தின் சபைக்கான பரம அழைப்பு நிறைவேறி கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகம் வந்துட்டு பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் சூழ்ந்திருக்கக்கூடிய காலம். சோ இந்த இருள் சூழ்ந்த காலத்துல இவர்கள் கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவடுகளை நடக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. சோ இவங்களுக்கு அந்த வெளிச்சமாக தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே அங்க இருக்கும். சோ அந்த வெளிச்சத்தை, அந்த வேதமாகிய வெளிச்சத்தையே பிடித்து கொண்டு நடக்கிறவங்க தான் இந்த 10 கன்னிகைகள். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக, சோ மணவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிஞ்சது தான். அருமையான வசனம் நாம் எழுதிட்டோம்னா 1 Corinthians 1:9 அணுகினோம். மத்தேயு 9:15 வாசிங்க. மணவாளன் மத்தேயு 9:15. கிளியர், தம்முடைய சீஷர்கள் பற்றி சொல்லும் பொழுது மணவாளனுடைய தோழர்கள் என்று சொல்றார். சோ அப்போ மணவாளன் தம்மையே அங்க குறிப்பிடுறார். அதே போல இன்னொரு வசனம் எழுதிக்கலாம், யோவான் 3:28-31. யோவான் ஸ்நானகன் கூட சொல்றார். சோ மணவாளன் என்று கர்த்தர் இயேசுவை அங்க சொல்வது நாம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ மணவாளன் கர்த்தராகிய இயேசு தான் சரீரமாகிய சபைக்கு, அதாவது மணவாட்டி ஆகிய சபைக்கு. சோ அப்போ அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். பாருங்க, சோ இந்த ஊமை ரொம்ப கிளியரா எப்ப இருந்து ஆரம்பிக்குது நம்ம சொல்லலாம்னா அந்த அந்த வார்த்தை, எந்த வார்த்தைனா எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு. சோ மணவாளன் வருவதை உணர்ந்து அவரை எதிர்கொண்டு போக அந்த 10 கன்னிகைகள் எப்போ புறப்பட்டாங்க? கரெக்டா சொல்ல முடியுங்களா டேட்? பாத்தீங்களா, தெரிஞ்ச உண்மைதான். கருத்தெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், பட் ஃபுல் காம்பாக்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ மணவாளன் வருவதை உணர்ந்துட்டு அவரை எதிர்கொண்டு போகிறதுக்கு 10 கன்னிகைகள் முதல் முதல்ல எப்போ வந்துட்டு எதிர்கொண்டு போக ஆரம்பிச்சாங்க? சோ அங்கிருந்து தான் நாம என்ன சொல்லலாம், இந்த ஊமையினுடைய காலகட்டம் நாம சொல்ல இப்போ கரெக்ட். வருஷம் கரெக்ட் 1829 சொல்ல முடியாது, எக்ஸாக்டா 44. முதல் கர்த்தர் இயேசுனுடைய அந்த வருகை, அந்த வருகையை எதிர்பார்த்து பரிசுத்தவான்கள் அந்த 10 கன்னிகைகள் எங்கே அவங்க போயிட்டாங்கன்னா 1844 கண்டிப்பா மில்லரெட் மூமெண்ட். சகோதரர் வில்லியம் மில்லர் மூலம் இந்த உலகத்துல தேவன் முதல் கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை பற்றின தீர்க்க தரிசனம், எதிர்பார்ப்பு, இது எல்லாமே சபைக்கு அங்க அவர் தந்தார். சோ மிக முக்கியமான அது சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். எங்க இருக்கு தீர்க்க தரிசனத்துல நம்ம பார்க்கலாம் இந்த மில்லரெட் மூமெண்ட், எந்த தீர்க்க தரிசனத்துல நம்ம பார்க்கலாம்? சோ சகோதரர் கரெக்ட், எங்க டானியல் கரெக்ட். ஆமா, அதாவது பாலாக்கு மறுவரப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1294 செல்லும். அந்த 94 தான் எங்க முடியுது பாக்கிறோம், 1844 வருடம். சோ அப்போ இந்த ஊமை அங்க இருந்து நமக்கு அங்க ஆரம்பிக்குது. சோ முதல் மணவாளனை எதிர்கொண்டு போகிறது அங்க நடந்தது. சோ அங்க யார் எதிர்கொண்டு போனாங்க, அங்க யார் 10 கன்னிகைகள்னா 1844 சகோதரர் மில்லர், அவர் ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சை சார்ந்தவர், அவரோடு கூட இன்னும் சில சகோதரர்கள் இருந்தாங்க. உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தையின் மேல வைராகியம் வைராகியத்தோடு இருந்துட்ட ஜனங்கள், தங்களை முழுவதுமா அர்ப்பணிச்சிருந்த ஜனங்களா, மற்ற கிறிஸ்தவர்கள் மாறி இல்லை, ரொம்ப ஸ்பெஷல் இவங்க. சோ இவங்க தான் முதல்ல உலகத்துல ரொம்ப முக்கியமா கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை, அது ஒரு வாக்கு தத்துவம், அவர் கண்டிப்பா இரண்டாம் முறை வருவார், வருவதை பத்தி பைபிள்ல பேசிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, அந்த தீர்க்க தரிசனங்களை படிச்சு நாம அந்த நாளை தெரிஞ்சுக்கொள்ளலாம். இவ்வளவு விஷயங்கள் உலகத்துக்கு அறிவிச்சோம். சோ தேவன் பயன்படுத்தின மனுஷன் சகோதரர் வில்லியம் மில்லர், நமக்கு தெரியும். சோ அப்ப அந்த எதிர்கொண்டு போகுதல் 1844 அங்க ஆரம்பிக்குது. சோ அப்போ அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும். சோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் வசனத்தினுடைய அர்த்தம். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். சோ நெக்ஸ்ட் அந்த 10 கன்னிகைகள் பற்றி சொல்லும் பொழுது ரெண்டு விஷயம் சொல்றார். 10 பேரும் யார் தான், கன்னிகைகள் தான். ஆனா அதுல 5 பேர் புத்தி உள்ளவ கன்னிகைகள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். புத்தி இருக்கோ இல்லையோ அது ரெண்டாம் பட்சம், அது ஒதுக்கி வைக்கலாம். ஆனா முதல்ல அந்த 10 பேர் யார், என்ன அர்த்தம், கன்னிகைகள், கன்னிகைகள் சபை. ஓகே, கேரக்டர் என்ன, கன்னிகைகளுக்கு என்ன கேரக்டர், விர்ஜின், என்ன கேரக்டர் அவங்களுக்கு, மனமாகாதவங்க, அதாவது பியூர், பரிசுத்தம், இது ரொம்ப முக்கியம். சோ அந்த 10 பேருமே அவங்க வந்துட்டு புத்தி உள்ளவங்களா புத்தி இல்லாதவங்களா, அது ரெண்டாம் பட்சமான விஷயம். ஆனா முதல்ல அவங்க 10 பேரு யாரா இருக்கணும், ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகள்ல அவரை போல அவருடைய சாயலுக்கு மாறுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் முதல்ல இந்த ஒரு குவாலிட்டி அவங்களுக்குள்ள இருக்கும். சோ அந்த லிஸ்ட்ல நம்ம வரணும்னா முதல்ல நம்ம கன்னிகைகளா இருக்கணும். அப்படின்னா அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இவங்க கிட்ட பாவம் பார்க்க முடியாது, இவங்களுக்கும் பாவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது என்ன சொல்லலாம்னா, முதல்ல கர்த்தர் இயேசுனுடைய ரத்தத்தின் மூலம் இவங்க நீதிமான் ஆக்கப்படுறாங்க. ஆனாலும் தொடர்ந்து அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில தங்களை அனுதினமும் தங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையுமே அறிக்கையிட்டு பரிசுத்தம் செய்து கொண்டு அந்த வஸ்திரத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்ளக்கூடிய குணலட்சணத்தில் இருக்கிறவங்க அந்த 10 கன்னிகைகள். சோ இப்போ 10 பேரும் கன்னிகைகள், நெக்ஸ்ட் அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். எப்படி எப்படி இந்த வித்தியாசம் அவங்களுக்குள்ள வந்துச்சு? சோ ஆனா ரொம்ப முக்கியமான வசனம், அப்பொழுது பரலோக ராஜ்யம் இப்படித்தான் இருக்கும். கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை குறிச்ச விழிப்புணர்வு இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவு காலத்துல ஆரம்பிக்கும் பொழுது சபையானது எப்படி இருக்கும்னா 10 கன்னிகைகள் போல இருப்பாங்க, பூரணம். 10 வந்து பூரணம். சோ அந்த சபைங்கிற வாய்ப்பு கலைக்கப்பட்ட எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, அந்த வருகையை எதிர்பார்த்துட்டு தேவனுடைய வார்த்தைகளை கையில வச்சுட்டு அந்த வெளிச்சத்துல நடக்கிறவங்களா இருந்துட்டு இருப்பாங்க, வெளிச்சத்தை கையில வச்சுட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 10 பேர் கையிலயும் என்ன இருந்துச்சு, தீவட்டி இருந்துச்சு. 10 பேர் கையிலயும் தீவட்டி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல். பத்து பேர் கையிலயும் தீவட்டி இருக்கும், ஆனா என்ன ஆச்சரியம், பத்து பேர்கிட்ட பத்து பேர் எப்படி இருக்க மாட்டாங்க, புத்தி உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. அஞ்சு பேர் புத்தி உள்ளவங்க, அஞ்சு பேர் புத்தி இல்லாதவங்க. சோ அப்போ அந்த இரண்டாம் வருகை அதற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய காலம் காலகட்டம் அங்க ஒரு மிகப்பெரிய டெஸ்டிங் நடக்குது. சோ என்னன்னா அங்க ஒரு செப்பரேஷன் இருக்கு, அவங்க புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க, ஒரு பிரிவு அந்த காலகட்டத்துல உண்டாகும் சபைக்குள்ள. சோ உண்டாகும் அப்படின்னா ஒரு இதுக்கு நேச்சுரலா அந்த ஒரு செப்பரேஷன் இருக்கும். அஞ்சு பேர் புத்தி உள்ளவங்களா இருப்பாங்க, அஞ்சு பேர் புத்தி இல்லாதவங்களா இருக்கும். ஆனா பத்து பேருக்கிட்டையும் என்ன இருக்குன்னா அந்த தீவட்டியானது அங்கு இருக்கும். சோ இப்ப தீவட்டி வச்சிருக்கிறது ரொம்ப விசேஷம் இல்ல, விசேஷம் தான். ஏன்னா அந்த தீவட்டி வச்சிருக்கிற பொழுது நம்ம என்ன ஆயிடுறோம், அந்த பத்து கன்னிகைகள் ஆயிடுறோம், அது ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த தீவட்டி வச்சிருக்கிறது மாத்திரமே எல்லாம் இல்ல, நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம புத்தி உள்ளவங்களாக கூட இருக்கணும். ஏன்னா புத்தி இல்லாதவங்களா கூட ஒரு குரூப் கூட அங்க இருக்கு. சோ எப்படி புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க தேவன் தீர்மானிச்சார், நெக்ஸ்ட் வசனத்துல நாம் பாக்குறோம். நெக்ஸ்ட் வசனம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். சோ இதுதான் விஷயம், ரொம்ப சின்ன உண்மை, ரொம்ப எளிமையான உண்மை. புத்தி உள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் எப்படி நமக்கு அங்க அந்த செப்பரேஷன் தேவன் காமிக்கிறார்னா, ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். பத்து பேருமே தீவட்டி வச்சிருக்கிறோம், சோ தீவட்டி வச்சிருந்தா அது எண்ணெயில தான் கண்டிப்பா எரியணும். சோ தீவட்டி நாம எப்ப எடுக்கிறோமோ கண்டிப்பா கையில கூட என்ன எடுக்கணும், எண்ணெய் நாம் எடுக்கணும். இது யாரும் சொல்லி தர வேணுங்கிற விஷயமே இல்லை, தீவட்டி கையில வச்சிருக்கிறோம். அந்த வெளிச்சம் தான் நமக்கு முக்கியம் நம்முடைய பிரயாணத்துக்கு, அந்த வெளிச்சம் நமக்கு முக்கியம்னா தீவட்டி வேணும். தீவட்டி இருக்குன்னா கண்டிப்பா கையில என்ன இருக்கணும், எண்ணெய் இருக்கணும். யாரும் போதிக்க வேண்டிய விஷயம் இல்லை, அவ்வளோ ஒரு எளிமையான அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் இங்க பாக்குறோம் என்னன்னா, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனாங்க, எண்ணெயையோ கூட. எவ்வளோ கேர்லெஸ்னா இவங்க, இவ்வளோ கேர்லெஸ். தீவட்டினா எண்ணெய் இருக்கணும், பிரிக்கவே முடியாது தீவட்டியும் எண்ணெயும். ஆனா தீவட்டி எடுத்து போக தெரிஞ்சவங்களுக்கு எண்ணெய் கொண்டு போகணும்னு தெரியும், தெரியாம இல்ல தெரியும், அந்த அளவுக்கு கவனக்குறைவு, கேர்லெஸ்னஸ். சோ அப்போ அந்த அளவுக்கு கேர்லெஸ்னஸா இருக்கிறாங்கன்னா புத்தி இல்லாத கன்னிகைகளா தான் இருக்கணும், அதுதான் அங்க வார்த்தை. சோ புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இதுதான் புத்தி உள்ளவர்கள் கிட்ட அந்த விசேஷம். சோ புத்தி உள்ளவங்க புத்தி உள்ளவங்களாகவே நடந்து கொண்டாங்க. சோ தீவட்டி இருக்குன்னா கண்டிப்பா எண்ணெய் வேணும் பிரயாணத்துல. சோ எண்ணெய் கூட அவங்க எடுத்திருந்தாங்க தங்களுடைய பாத்திரத்துக்கு. சோ அப்ப இங்க நான் ரெண்டு அர்த்தம் பார்க்கணும், அந்த எண்ணெய் பாத்திரம். சோ பாத்திரம் என்று சொல்லும் பொழுது வசன வாசிங்க, பாத்திரம் எதுக்கே அடையாளமா இருக்கு என்று, ரெண்டு தீமோத்தையு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம், ரெண்டு தீமோத்தையு ரெண்டு இருபத்தி ஒண்ணு. நாம தான் பாத்திரம், நம்முடைய மாம்சம் தான் பாத்திரம், ஒரு வகையில நம்முடைய இருதயம் தான் அந்த பாத்திரம். சோ புத்தி இல்லாதவர்கள் தங்கள் இடத்துல அந்த பாத்திரத்துல எண்ணெய் கொண்டு போகல, ஆனா புத்தி உள்ளவர்கள் தங்களுடைய பாத்திரத்துல எண்ணெய் வச்சிருந்தாங்க. சோ எண்ணெய் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவி. சோ பரிசுத்த ஆவி மாத்திரம் இல்ல, அது இன்னும் கூட செப்பரேட்டா பார்ப்போம். சோ அது பரிசுத்த ஆவி தான் முதல். ஏன்னா இந்த தேவனோடு தங்களை அவருடைய திட்டத்தோடு இணைத்து கொண்ட அந்த பரிசுத்தவான்களுக்கு, அதாவது தேவனிடத்துல தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு தேவன் தரக்கூடிய ஒரு விசேஷமான பரிசுத்தம் நம்ம பார்க்கிறோம். இங்கினா ரெண்டு கொரிந்தியர்ல ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு. சோ அந்த எண்ணெய் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்தாவி தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அங்கு கொடுக்கிறார். வசனவாசன் நம்மை அபிஷேகம் பண்ணிருக்கிறார், ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்குள்ள தந்திருக்கிறார். ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம், ஒன்னு யோவான் ரெண்டு இருபது இருபத்தி ஏழு. பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இருபத்தி ஏழு, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களை நிறைத்திருக்கிறது. சோ தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அங்க தந்திருக்கிறார். சோ பரிசுத்த ஆவி அந்த என்னை. சோ இது பரிசுத்த ஆவி மாத்திரம் இல்ல, இதே பரிசுத்த ஆவி இன்னொரு இடத்துல கர்த்தர் இயேசு சொல்லும் பொழுது ரொம்ப டிஃபரெண்ட் வார்த்தையை பயன்படுத்துவார். எங்கன்னா மத்தேயு எழுதின மணிக்கணும் யோவான் 14:26. சோ இந்த வார்த்தை நம்ம பரிசுத்த ஆவிக்கு எப்பயுமே மைண்ட்ல வைக்கணும், பயன்படுத்தணும். சோ பரிசுத்த ஆவி வசன வாசிங்க. என்ன வார்த்தை இது வருது அங்க வந்துட்டு 14:26 பரிசுத்த ஆவியானவர், ஆனா 15:26 அவரே என்னன்னு சொல்றார். எஸ், சோ ஹோலி ஸ்பிரிட், அதே சமயத்துல த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் ரொம்ப முக்கியம். சோ பரிசுத்த ஆவி, அது வேறு மாதிரி சொல்ல போனா அது என்ன ஆவி, சத்திய ஆவி, ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. சத்திய ஆவி, சாரி சத்திய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். சோ அப்போ அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவி தான், அதாவது சத்திய ஆவி, சத்தியத்தின் ஆவி. ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏன் சொல்றோம் பாருங்க. சோ இப்போ இந்த புத்தியுள்ளவங்க புத்தியில்லாதவங்க விஷயம் ரொம்ப சிம்பிளா. சோ புத்தியுள்ளவங்க, புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களோடு கூட தங்களுடைய பாத்திரத்தில் தங்களுடைய இருதயத்துல தேவன் தந்தோரின பரிசுத்த ஆவி, அந்த சத்திய ஆவியில நிலைச்சு நிற்பாங்க. ஆனா புத்தி இல்லாதவர்கள் அந்த பரிசுத்த ஆவி, அந்த சத்திய ஆவிய இழந்திருப்பாங்க. அப்படின்னா அதுல குறைவுள்ளவர்களா அங்க காணப்படுவாங்க. அதை தக்க வச்சு கொள்வதுல அந்த உண்மை ஜாக்கிரதை அவங்க தவற வைத்திருக்கிறாங்க. சோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள அந்த வித்தியாசம். ஆனா பாருங்க, இது நாம இதுதான் ரெண்டு பேருக்கும் இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் வாசிக்கலாம், 5 மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். சோ இப்போ இந்த வசனத்துல விளக்கம் நாம கேட்டோம்னா, மணவாளன் வர தாமதித்த வருஷம் கரெக்ட் எப்போ, அதே நாள் 1844. சோ கர்த்தர் இயேசுனுடைய 2 வருகையா வில்லியம் மில்லர் கூட இருந்த சகோதரர்கள் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. சோ அதாவது அந்த அப்பொழுது அந்த 10 கன்னிகைகளும் கூட மணவாளனை ரொம்ப எதிர்பார்த்தாங்க, ஆனா ஏமாற்றம் தான் மிஞ்சி. சோ 1844 அவங்க எதிர்பார்த்தபடி கர்த்தர் இயேசுவின் 2 வருகை வரல. சோ மணவாளன் வர தாமதித்த போது, சோ இந்த தாமதம் யாருடைய பார்வையில, மணவாளன் பார்வையிலையா, மணவாளனுடைய தந்தையினுடைய பார்வையிலையா, இல்ல யாருடைய பார்வையில தாமதம். ஏன்னா மணவாளன் ஒருபோதும் என்ன பண்றது இல்ல அவரு, ஏன்னா மணவாளன் வர வேண்டிய டேட் யார் பிக்ஸ் பண்ணிருக்கிறார், பிதாவாகி தேவன் பிக்ஸ் பண்ணிருக்கிறார். தேவன் பிக்ஸ் பண்ண அதே நாள் அதே மணி நேரம் அதே மணி துளியில யார் வந்திருக்கிறார், மணவாளன் வந்திருக்கிறார். சோ மணவாளன் தாமதிக்கவே இல்லை. ஆனா இந்த தாமதம் யார் பார்வையில, எதிர்பார்த்திருந்த மணவாட்டியினுடைய பார்வையில். ஏன் தப்பா எதிர்பார்த்துட்டாங்க. சோ மணவாளன் வருவார் இப்போ அப்படின்னு அவங்க ஒரு அவங்களாக ஒரு தவறு, அந்த தவறான எதிர்பார்ப்புல இருந்தாங்க. சோ தாமதம் மணவாளன் பார்வையில் இல்ல, மணவாட்டியினுடைய பார்வையில தான் அங்க இருந்துச்சு. சோ மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். சோ இந்த நித்திரை மயக்கம் தூக்கம் எதுக்கு நாம ஒப்பிடலாம், சோ மயக்கம் தூக்கம். சோ இது 1844 கத்ரேஸ் வருவார் என்று எதிர்பார்த்த அந்த 10 கன்னிகைகள், அப்போது இருந்த பரிசுத்தவான்களுக்கு கத்ரேசுன் 2 வருகை பற்றி நிறைய தப்பான கருத்துக்கள் இருந்துச்சு. மயக்கம், அது ஒரு விதமான மயக்கம், கிளாரிட்டி இல்லை அவங்களுக்கு. சோ கத்ரேசு வம்சத்துல வருவார், கண்களுக்கு தெரிகிற வானத்திலிருந்து இறங்கி வருவார், அந்த நாள்ல உலகமே அழிஞ்சிடும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சோ ஆனா கர்த்தரியேசுன் 2 வருகை இவ்விதமாகத்தான் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லா, இல்லவே இல்ல. சோ அப்போ 2 வருகையினுடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆனா அந்த எதிர்பார்ப்பு சரியான விதத்துல எதிர்பார்ப்பா இல்லாது. சோ ஒரு விதமான மயக்கம் அது, அந்த கன்னிகைகளுக்கு அங்க இருந்துச்சு, அதனால தூங்கியிருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது, அந்த வருகை எதிர்பார்த்தபடி நடக்கல என்று சொன்ன போது அந்த ஒரு சோர்வு, அந்த ஏமாற்றம் அப்போ இருந்த பரிசுத்தவான்களுக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த சோர்வு எவ்வளவு நாள் நீடித்திருந்துச்சு, அந்த தூக்கம் 44 இருந்து நாள் 30 வருஷம் அந்த ஒரு விதமான மயக்கம் தூக்கத்துல அங்க இருந்தாங்க அந்த பரிசுத்தவான்கள். சோ இது 1844 கர்த்தரேசுவின் வருகை எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து போன போது அங்க இருந்த பரிசுத்தவான்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வசனம் நாம வாசிச்சோம்னா, நடுராத்திரியில இதோ மணவாளன், ஃபுல் ஸ்டாப். அந்த அடுத்து வர வார்த்தை அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கணும் நம்ம பைபிள்ல, அது சைனைட்டிக்ல இல்ல வாட்டிகன் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல காணோம். சோ நம்ம ரொம்ப உறுதியா நம்புறோம் மூல பிரதிகள்ல இந்த வார்த்தை இல்ல, வருகிறார் இல்லை, இதோ மணவாளன். சோ நடு ராத்திரியில ஒரு சத்தம், இது ரெண்டாவதா ஒளிச்ச சத்தம். முதல் சத்தத்துக்கு அவங்க ஏற்கனவே எதிர்கொண்டு போனாங்க, ஆனா ஏமாந்து போனாங்க. ஆனா இது ரெண்டாவதா வந்த சத்தம் எப்ப வந்துச்சுன்னா நடு ராத்திரியில வந்துச்சு. இதோ மணவாளன், பிஹோல்ட் தி பிரைட் க்ரூம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நின்றுட்டு இருக்கிறார். அதுதான் அர்த்தம் அந்த வசனத்தின் அர்த்தம். சோ வருகிறார் போட்டானா, இதோ வந்துட்டு இருக்கிறார், அது இனி இன் ஃபியூச்சர் அடி வருது. இதோ மணவாளன் தங்கி இருக்கிறார். சோ கர்த்தரேசுடைய பரோஷியா இதோ வந்தாச்சு. சோ அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். சோ அப்போ நடு ராத்திரி 1874 நடு ராத்திரி. சோ ஒரு சத்தம் போச்சு பாருங்க, அதனால்தான் நடு ராத்திரியில ஒரு சத்தம். இங்கிலீஷ்ல த மிட் நைட் கிரை வருது, மிட் நைட் கிரை. சோ பிரதர் ரசல் ஆரம்பத்துல இரண்டாம் வருகை குறிச்சு உலகத்துக்கு அறிவிக்கும் போதே அந்த ஆரம்ப கட்டத்துல அவருடைய மேகசினுக்கு இந்த பேர் கூட பயன்படுத்தினார், த மிட் நைட் கிரை. ஒரு சில வருஷங்கள் இரண்டாம் வருகை பற்றி உலகம் முழுக்க இந்த தலைப்பின் கீழ் தான் அவர் வெளிப்படுத்தினார். அப்புறம் அந்த தலைப்பு மாறிடுச்சு, ஏன்னா அந்த மிட் நைட் ப்ராகாச்சு, அது விடிய விடிய துவங்கியாச்சு அது. ஸோ அப்போ இந்த மிட் நைட் கிரை, ஸோ நடு ராத்திரியில இதோ மணவாளன் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. ஸோ இது 1874 சகோதரர் ரசல் அவர் மூலம் தேவன் இரண்டாம் வருகை பற்றி வெளிப்படுத்தினார் காரியங்களை அங்கே குறிக்குது. 7 வசனம் நாம படிச்சோம்னா, அப்பொழுது எப்பொழுது அந்த சத்தம் வந்ததுக்கு அப்புறம் இருந்து 74 அப்புறம் இருந்து ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். சோ இது இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா இந்த எந்த வார்த்தைன்னா தமிழ்ல ரொம்ப சிம்பிளா இருக்கு, பட் எக்ஸாக்டா இல்ல. அதாவது அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இங்கிலீஷ்ல அது வார்த்தை வாசிச்சோம்னா சகோதர சகோதரிகளே, 25 Then all those virgins arose and arranged or prepared their lamps கிடையாது. ஏன்னா அரேஞ்ச்டு அல்லது ப்ரிப்பேர்னு சொன்னா ஆயத்தம் பண்ணி நாங்க சொல்லலாம். பட் then all those virgins arose and trimmed their lamps. Trimmed அப்படின்னா அது என்ன, அது ட்ரிம், அந்த விளக்கு அதை வந்து அவங்க ட்ரிம் பண்ணாங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ விளக்கு எரியும், எரிய 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 அந்த 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 இது கருகும். ஆமாம், அப்போ அந்த கருகை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி கூட வேற என்ன மாதிரி சொல்லலாம்னா, அது சரியானபடி வெளிச்சம் தராத படிக்கு பிசுறு பிசுறா நீட்டிட்டு இருக்கும். ஸோ அப்போ அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சரியானபடி வெளிச்சம் கொடுக்கறதுக்கு அதை நல்லா திரிச்சு விடுவாங்க. ஸோ அந்த திரிக்கிற விஷயம் தான் ட்ரிம். சோ அப்போ அந்த 10 கன்னிகைகள் தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் எழுந்துட்டு தங்களுடைய தீவட்டிகளை அவங்க என்ன பண்றாங்க, ட்ரிம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்போ ட்ரிம் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் கண்டுபிடிக்கிறாங்க தங்களிடத்துல என்ன இல்ல, எண்ணெய் இல்ல. ஏன் ரொம்ப முக்கியம், ட்ரிம்மிங் வந்து எண்ணெய் இல்லாம பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தான் தெரியும், விளக்கு நாம அப்படி திருவி விட்டா நிக்கணும், கூர்மையா நிக்கணும், அப்பதான் நல்ல வெளிச்சம் வரும். சோ நல்ல வெளிச்சம் வரணும்னா அப்படி கூர்மையா இருக்கணும். சோ கூர்மையா இருக்கணும்னா பெஸ்ட் என்ன இருக்கணும், ஏற்கனவே அந்த விளக்குல என்ன, அந்த திரியில என்ன இருக்கணும், எண்ணெய் இருக்கிறது பெஸ்ட். சோ ட்ரிம்மிங் எண்ணெய் இருந்தா தான் நல்லா பண்ண முடியும், இல்லாட்டி ட்ரிம்மிங் பண்ண முடியாது. சோ அப்போ ட்ரிம் பண்ண முடியல அவங்களால. அது மாத்திரம் இல்ல, அவங்க விளக்கு ஏற்கனவே என்ன இருக்குது, அங்க இன்னும் வெளிச்சம் கூட ரொம்ப கம்மி ஆயிட்டே போகுது. சோ அப்போ அவங்களுக்கு கிளியரா தெரியுது, சோ தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். சோ அப்போ அந்த ஒரு விஷயம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, தங்களிடத்துல தீவட்டிகள் அணைந்து போகுது, அதை ட்ரிம் பண்ண முடியல, காரணம் தங்களிடத்துல எண்ணெய் இல்ல, காரணம் தாங்கள் கொண்டு வருவதற்கு தவறி போயிருக்கிறோம். சோ அப்ப புத்தி உள்ளவர்கள் கிட்ட போய் கேட்கிறாங்க, உங்களுடைய எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. ரொம்ப முக்கியமான வசனம் இதுதான் நமக்கு. சோ இது நடக்கும் இந்த 1874 அப்புறம், இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, இந்த உண்மை கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆகல இன்னும். சோ அப்ப 1874 இதோ மனவாளன், சோ அவருக்கு எதிர்கொண்டு போங்க என்கிற அந்த சத்தம் வெளிப்பட்டாச்சு. சோ இப்ப அந்த கன்னிகைகள் எந்திரிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த கன்னிகைகள் 10 பேர், அதுல 5 பேர் அப்படி இருக்கிறாங்க, 5 பேர் இப்படி இருக்கிறாங்க, ரெண்டுக்குமே அங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா புத்தி இல்லாதவர்கள் உணர்றாங்க தங்கள் தீவட்டிகள் கிட்ட அங்க எண்ணெய் இல்ல. சோ ட்ரிம்மிங் வந்து எது கிடையாது முதல்ல. சோ அந்த விளக்கு வந்து தேவனுடைய வார்த்தை, விளக்குல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் வேதத்தினுடைய வெளிச்சம், சத்திய வெளிச்சம். சோ இப்போ இந்த 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 தேவனுடைய வார்த்தைகள்ல இருந்து வெளிச்சம் வரணும்னா, விளக்குல இருந்து நல்ல வெளிச்சம் வரணும்னா அந்த விளக்கு ட்ரிம் பண்ணணும். சோப்போ தேவனுடைய வார்த்தைகள் இருந்து அந்த சத்திய வெளிச்சத்தை முழுமையாக நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்க ட்ரிம்மிங் இருக்கணும். சோ அந்த ட்ரிம்மிங் வந்து எது கிடையாலும் யோவான் 5:39. வேத வாக்கியங்கள் அவைகளை நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்க. எப்படி ஆராய்ந்து பாருங்க? 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2:15 அந்த விதம், நீங்க வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை அந்த விளக்க எப்படி நிதானமாய் பகுத்து போதிக்கிறவர்களாக அங்கிருக்கணும். சோ அது ரொம்ப முக்கியமான வேர்டு, வார்த்தை, நிதானமாய் பகுத்து போதிக்கணும். மரண பரியந்தம் அந்த சத்தியத்துக்குள்ள ஆரம்பத்துல நுழையும் போது மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்முடைய தவறுகள்ல இருந்து நம்ம வெளியாகி புது சத்தியத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக மாத்திரம் அந்த ஆராய்ச்சி நிறைய சமயங்களை நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சி நிக்கிறது நின்னு போயிடுது நம்ம பார்க்கறோம். ஆனா அப்படி இல்லை, இந்த 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 விளக்கிலிருந்து வெளிச்சம் கிளியரா நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும்னா கடைசி வரைக்கும் அந்த விளக்கு ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அப்போ இந்த வேத வசனங்கள் மீதான சரியான ஆராய்ச்சி, முறையான ஆராய்ச்சி, அந்த ஒரு பிரயாசம் கண்டிப்பா அங்க இருந்து கொண்டே இருக்கும். சோ அந்த ட்ரிம்மிங் நாம என்ன சொல்லலாம்னா, வேத வசனங்களை நாம் ஏறெடுக்க வேண்டிய நியாயமான அந்த ஒரு ஆராய்ச்சி இருக்கணும் அது. சோ அப்பதான் ஒரு வசனங்கள்ல 7 வார்த்தை இருக்கலாம், ஒரு வார்த்தையை நகர்த்தி பிரிச்சு பார்க்கும் பொழுது உள்ள இருந்து வெளிச்சம் பிரகாசமாகும். சோ அந்த முயற்சி தொடர்ந்து இருக்கணும். சோ அது அது அதுதான் அந்த ட்ரிம்மிங். சோ அப்போ இங்க நாம பார்க்கும் பொழுது அவங்க ட்ரிம் பண்றாங்க, அப்ப கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுடைய விளக்குல என்ன இருக்குது, கம்மி ஆயிருக்கு. சோ அப்போ ட்ரிம்மிங் சொல்லும் பொழுது அது எண்ணெய் இல்லாம பண்ண முடியாது. சோ எண்ணெய் குறிக்குது பரிசுத்தம், ஆவி, உண்மைதான். வேத வசனங்களை ஆராய்ந்து பார், அந்த வசனங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய சத்திய வெளிச்சத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னா கண்டிப்பா நமக்குள்ள நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கணும், பரிசுத்த ஆவி அங்க இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவி இல்லாம இந்த ஒரு காரியம் அங்க நமக்கு அங்க நடக்காது. ஏன்னா வசனம் வாசிக்கலாம், 1 யோவான்ல 2:5 சில வசனங்கள் கிட்டத்தட்ட நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். வசனங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவங்கள் எப்படி இருப்பாங்க, சோ அந்த பரிசுத்தாவியும் பெற்றவர்களாக, அந்த குணலட்சணங்கள் எல்லாமே பெற்றவங்களாக அங்க இருப்பாங்க. சோ ரொம்ப சிம்பிள் அந்த அந்த வார்த்தை. சோ அந்த ட்ரிம்மிங் அங்க நடக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ இது பண்ணும் போது தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க தங்கள்கிட்ட இல்ல. ஆனா என்ன விஷயம் நான் இங்க ஆச்சரியம் பாருங்க, புத்தி இல்லாதவங்க என்ன உணர்ந்துட்டாங்க, தங்கள்கிட்ட என்ன இல்ல. சோ எது கிடையாது, அப்ப திருள் கூடத்துக்கு என்ன நல்லா தெரியும், தங்கள்கிட்ட பரிசுத்தாவி தெரியும், அது தெரியாம இல்ல. அதான் அங்க புத்தி உள்ளவங்களே, அது வந்து யார் சொல்லல, புத்தி உள்ளவங்க சொல்லல, என்னப்பா உங்ககிட்ட என்ன அப்படி அவங்க சொல்லல, எங்க கிட்ட என்ன இல்லைன்னு யார் தான் கண்டுபிடிச்சாங்க, அவங்களே கண்டுபிடிச்சுவாங்க. சோ திரள் கூட்டம் அந்த ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு, அந்த உணர்வு இருக்கு. ஏன்னா தேவன் அவங்களுக்கு கிளியரா அந்த உணர்வு தருவார். சோ அந்த அந்த விஷயத்துல அவங்க வேற சாக்கு சொல்ல முடியாது தேவன் கிட்ட. சோ எங்களுக்கு தெரியவே இல்லையே, எங்களுக்கு நாங்க இந்த மாதிரி பலவீனமா இருக்கோம், எங்களுக்கு தெரியவே இல்லையே, தேவன் கிட்ட அவங்க சொல்ல முடியாது. சேனா அவங்க கிளியர், அவங்களுக்கு கண்டிப்பா அந்த உணர்வுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. சோ எப்போ அந்த ஆவியில குறைவா இருக்கிறாங்களோ தேவன் அவங்களுக்கு காண்பிச்சிடுவார். சோ தங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க பாக்குறோம், புத்தி இல்லவங்க கிட்ட போறாங்க, புத்தி இல்லவங்க கிட்ட போய் ஒப்பனா கேக்குறாங்க, உங்களுடைய எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் தாங்க, ஏன்னா எங்ககிட்ட எண்ணெய் இல்லை, நாங்க எடுத்துட்டு வரல. இதுவும் கூட இந்த புத்தி இல்லாத வகுப்பாறு செய்வாங்க. சோ என்ன செய்வாங்க, புத்தி உள்ளவங்க கிட்ட போய் உங்ககிட்ட எண்ணெய் இருக்கு, எங்ககிட்ட இல்ல, உங்க எண்ணெய் எங்களுக்கு கொஞ்சம் தாங்க. சோ அந்த எண்ணெய் வச்சுக்கொள்றது பரிசுத்த ஆவிய தக்க வச்சு கொள்ளுதல், சத்திய ஆவியை தக்க வச்சு கொள்ளுதல். இதுல குறைவுபடுவது அவங்களுக்கே நல்லா தெரியும், யாருக்கு, புத்தி இல்லாத வகுப்பார். தாங்கள் குறைவுபட்டு இருக்கிறோம், சத்திய ஆவி குறைவா இருக்குது. சத்திய ஆவி குறைவா இருக்குன்னா என்ன, என்ன எப்படி கண்டுபிடிப்பாங்க? சத்திய ஆவி கம்மியாயிடுச்சுன்னா சத்தியமே நாகாது அவங்களுக்கு, கிளியரா புரியாது. சத்தியம் புரியாட்டி அவங்களுக்கு வேற எல்லாம் குறைவுகள் இருக்கும், அவங்களுடைய பலியின் ஜீவத்துல குறைவுகள் இருக்கும், தங்கள் பொருத்தனை நிறைவேற்றுவதில் நிறைய தவறிட்டு இருப்பாங்க, தடுமாறிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல புத்தி உள்ளவங்க அந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா தேவனுக்கு முன்பாக செய்ய வேண்டிய காரியங்கள், ஏறெடுக்க வேண்டிய பலிகள் எல்லாமே போயிட்டு இருக்கும். அப்ப இவங்க கேட்பாங்க, உங்க நாள் மாத்திரம் எப்படி முடிஞ்சது, எங்கனால முடியலையே, எப்படி உங்க நாள் வந்துச்சு, இப்படி இப்படி பலி செலுத்த முடியுது, தேவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க முடியுது. இந்த மாதிரி சில டிஸ்கஷன்ஸ் அங்க இந்த புத்தி இல்லாதவர்கள் பண்ணுவாங்க. யாருக்கிட்டே பண்ணுவோம், எங்களுக்கும் கொஞ்சம் அந்த ஆவி நீங்க தாங்க. சோ இது வந்து ஒரு வினோதமான வேண்டுதல். ஆனா இதுல வந்து தங்களுடைய தவறுகள் எல்லாம் இவங்க புரிஞ்சிருப்பாங்க. புத்தி இல்லாதவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, முதல்ல நம்ம கிட்ட எண்ணெய் இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட், இப்ப அந்த எண்ணெய் அவங்க கிட்ட இருக்கு. மூணாவது, இப்ப நாம அவங்க கிட்ட போய் அவங்க எண்ணெய் வாங்கலாம், ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ பரிசுத்த ஆவி அல்லது சத்திய ஆவியை தக்க வச்சுக்கொள்றது இண்டிவிஜுவல் ஒர்க். சோ அவங்க அவங்க தனிப்பட்ட முறையில செய்து சம்பாதிச்சு வச்சுக்கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவி. சோ சத்திய ஆவியில நிலைச்சு நிற்பது, சோ அந்த தேவனுடைய தெய்வீக வார்த்தைகளை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், அதுக்குள்ள வருவதை நாம தான் சம்பாதிக்கணும். அந்த தேவனுடைய வார்த்தைகளுடைய புரிந்து கொள்ளுதல் நாம சம்பாதிக்கணும், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நம்ம சம்பாதிக்கணும். சோ நம்ம சம்பாதிச்சு அந்த ஆவியை நமக்குள்ள தக்க வச்சுக்கொள்ளணும், வேற ஒருத்தர் இருந்து வாங்க முடியாது. கண்டிப்பா அவங்ககிட்ட இருக்கும், அவங்கனால கூட என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. மேக்சிமம் என்ன பண்ணலாம், இங்க புத்தி உள்ளவங்க செஞ்சுட்டாங்க. ஐயோ என்ன சொல்லிட்டாங்க, அடுத்த வசனத்துல புத்தி உள்ளவர்கள் பிரத்யுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அதான் விஷயம். சோ அப்போ புத்தி உள்ளவங்க என்னதான் செஞ்சிட்டாங்க, இந்த விஷயம் பாருங்க. புத்தி உள்ளவங்க யார் கிடையாலும் அஞ்சு பேர், பேசவே இல்லை. சோ புத்தி உள்ளவர்கள் வந்து யாரு, புத்தி இல்லாதவங்க யார், புத்தி உள்ளவங்க யார், முதல்ல பத்து பேர் யாரு, கான்சன்ட்ரேட்டட், அவங்க தான் இந்த சுவிசேஷத்துல கிறிஸ்தியேசுவின் சரீரமாக சபையாக ஆவதற்கு தங்களை அர்ப்பணிச்சவங்க, அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆமா, ஆனா அதுல அஞ்சு பேர் புத்தி இல்லவங்க, இவங்க யார் அஞ்சு பேர், அப்போ தி ட்ரூ சர்ச். அந்த வாய்ப்புகளை வந்து கடைசியில அந்த சபையாகவே யார் ஆகிறாங்களோ அவங்க தான் அந்த அஞ்சு பேர் புத்தி உள்ளவங்க. அந்த அஞ்சு பேர் யாரு, அந்த வாய்ப்புகளை வந்தாங்க, ஆனா அந்த வாய்ப்பை தக்க வச்சு கொள்ளல, எழுந்து போயிட்டாங்க, புத்தி இல்லாத திரள் கூட்டத்தினர். சோ இப்ப பாருங்க, அந்த அந்த அஞ்சு பேரு புத்தி உள்ளவங்க சபை, கர்த்தர் இயேசுவின் சரீரங்கள். அவங்க பாருங்க, அந்த புத்தி இல்லாதவங்க அவங்களுக்கு யாரு, சகோதரர்கள் தான். ஆனா அவங்க சகோதரர்கள் கேக்குறாங்க, உங்களுடைய எண்ணம் எங்களுக்கு என்ன பண்ணுங்க கொஞ்சம் தான். சகோதரர்கள் கேட்டா நாம என்ன பண்ணணும், கொடுக்கணும், ஓப்பனா. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ஐயோ இந்த விஷயத்துல அப்படி அல்ல, என்ன சொல்றாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் போய்விடாத படிக்கு என்ன சொல்றாங்கன்னா, எங்கிட்ட இருக்கிறது நியாயம்தான், ஆனா நான் கொடுத்தனா அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீங்களும் மனவாளன் கிட்ட போக முடியாது, நாங்களும் மனவாளன் கிட்ட போக முடியாது. சரி, முழு எண்ணையுமே உங்களுக்கு கொடுத்துட்டு மனவாளனை மிஸ் பண்ற லெவலுக்கு நாங்க ஒண்ணும் பெரிய தியாகிகள் கிடையாது, செய்ய முடியாது. புத்தி இல்லாதவங்க, அது புத்தி இல்லை, அது விஸ்டம் இல்லை. சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நியாயமா நான் உங்களுக்கு தர முடியாது, அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியாது, தரலன்னு சொல்ற சொன்னனால சபைகிட்ட அன்பு இல்லையோ அப்படின்னு நினைக்க முடியாது. இது அன்பு இல்லை, அதை காட்டிலும் மேலான விஷயம் பத்தி நம்ம விஞ்ஞானமா நடக்கணும், பரிசுத்தவான். சோ அப்போ இல்லடி, இது எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் போயிடுவாது, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, என்ன இல்லை பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு வந்திருக்கணும், மறந்துருக்கிறீங்க, தப்பா ஐட் பண்ணிருக்கிறீங்க, கேர்லெஸ் ஆந்திருக்கீங்க, ஜாக்கிரதையா இல்ல, உங்க தப்பு, முழு பொறுப்பு நீங்க தான். நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ போய் கடைக்காரர்கிட்ட வாங்கிட்டு நீங்க வாங்க. சோ இது அவங்க கேட்கிறாங்க, அவங்க அதுல எந்த ஒரு வித்தியாசம் காமிக்கல. கடைக்கு போறாங்க, என்ன வாங்குறாங்க, வாங்கிட்டு திரும்பியும் வராங்க. இதெல்லாம் இவங்க செய்யறாங்க, புத்தி புத்தி இல்லாதவங்க. சோ புத்தி இல்லாதவங்க செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா எடுத்துட்டு போகாமட்டது தான். ஆனா கடைசியில என்ன வாங்கிக்கிறாங்க, என்ன வாங்கிட்டு மறுபடியும் எங்க வராங்க, திரும்பி வந்துட்டு அப்புறம் போய் கதவு தட்டுறதெல்லாம் தெரியும் நமக்கு, சரிங்களா? சோ எல்லாமே பண்றாங்க. பட் அந்த ஆரம்பத்துல இருந்திருக்கணும், தீ வட்டினா என்ன வேணும் நமக்கு, என்னை வேணும், பேசிக் திங் இருந்திருக்கணும். என்னுடைய வார்த்தைகள் வெளிச்சம் பெற்றுக்கொள்ளணும்னா பரிசுத்தாவை நாம தக்க வச்சுக்கொள்ளணும், பரிசுத்தமா இருக்கணும். அது வந்து பரிசுத்தவான்களுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். சோ அப்போ அவங்க அங்க சொல்றாங்க, புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணிந்து போகிறது என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரத்யுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். சோ நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரிகளை அதிகபட்சம் என்ன பண்ணலாம்னா பரிசுத்தாவிய தனிப்பட்ட முறையில சம்பாதிக்கிறதுக்கான உதவிகள் செய்யலாம், வழிமுறைகள் சொல்லலாம். சகோதரனா நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணலாம், சகோதரியா நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணலாம், நாம உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், சில ஹெல்ப் பண்ணலாம், உதவி செய்யலாம். தேவனுடைய பரிசுத்தாவை நாம் எப்படி சம்பாதிக்கணும், எப்படி அந்த சத்தியாவை பெற்றுக்கொள்ளும் உதவி செய்யலாம். பட் நம்மளுடைய நம் ஒரு வேலைக்கு இருப்பில் நாம பெற்றிருந்த அந்த ஆவி என்ன பண்ண முடியாது, மற்றவங்களுக்கு அது கொடுக்க முடியாது, அது நடக்காது. ஏன்னா வசனம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 23:23 ரொம்ப நல்ல வசனம். சத்தியத்தை நீங்க வாங்குங்க, அதை விற்க வேணும். அப்படியே எப்படியே சத்தியத்தை வாங்கி எப்படி நீங்க விற்காம இருக்கிறீங்களோ அதே போல ஞானத்தை, அப்புறம் உபதேசத்தை, அப்புறம் அதுல ஒன்னே ஒண்ணு ரொம்ப முக்கியம், அந்த புத்தி, அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ்ல. சோ இந்த தேவனுடைய வார்த்தைகளை பற்றின புரிந்து கொள்ளுதல் வாங்குங்க அப்படின்னா கெயின், சம்பாதிங்க நீங்க. சோ இது தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய விஷயம் சகோதர சகோதரிகளே. கண்டிப்பா இந்த விஷயத்துல நம்முடைய தனிப்பட்ட உண்மை பிரயாசங்கள் தேவன் அங்க எதிர்பார்க்கிறார். அதற்கு தகுந்தபடியே அந்த எண்ணெய் நமக்குள்ள அங்க தங்கும், பரிசுத்தாவி நமக்கு அங்க இருக்கும். சோ அப்போ இது ரொம்ப முக்கியம். சோ அப்ப பாருங்க, இது இது ஒரு கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம்னா 10 பேரும் கன்னிகைகள் தான், 10 பேர்கிட்டயும் தீவட்டிகள் இருந்துச்சு, ஆனா எண்ணெய் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது 5 பேர்கிட்ட தான் இருந்துச்சு. சத்தியத்துல இருக்கிறோங்கிறது மாத்திரம் பெரிய விஷயம் இல்ல, 10 பேர்கிட்டயும் அந்த தீவட்டி இருக்கிறது ஆச்சரியம் இல்ல, அது இருக்கு நமக்கு தேவன் கிருபை, முதோ கிருபை உணர்ந்திருக்கிறோம். ஆனா அந்த தீவட்டியிலிருந்து வெளிச்சம் வந்துட்டே இருக்கணும்னா நம்முடைய பிரயாணம் முழுவதும் அந்த தீவட்டியினுடைய வெளிச்சத்தினால நாம அந்த நடந்து போகணும்னா அந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டு போறது நம்ம சொந்த கைகள்ல இருக்கு, நம்முடைய சொந்த பிரயாசத்துல இருக்குது. சோ தேவன் கிருபையா அந்த சத்தியத்துக்குள்ள நம்மளே அழைச்சிட்டான், கிருபையா அந்த சத்தியத்தை ஆரம்பத்துல புரிஞ்சுக்கொண்டு இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம், அந்த வெளிச்சத்துல தான் நிக்கிறோம். ஆனா சும்மா இருந்தோம்னா இங்க தனக்கருத்தான், அந்த தீவட்டி போக போக வெளிச்சம் என்னாயிட்டே இருக்கும், கம்மி ஆயிட்டே போகணும். சோ இப்ப என்னதான் பண்ணணும், கண்டிப்பா இன்னொரு பாத்திரத்துல ஸ்பெஷலா என்ன வச்சிருக்கணும், நாம அந்த எண்ணெய் அங்க வச்சிருக்கணும். அடிஷனல் எஃபர்ட்ஸ் அப்படின்னா அந்த பாத்திரம் தனி பாத்திரத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா தேவன் அந்த சத்தியத்தின் மூலம் ஆரம்பத்துல நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்தாவியோடு நம்முடைய சொந்த பிரயாசங்கள்ல அனுதினமும் பரிசுத்தாவி என்ன பண்ணணும், நாம அன்றாட ஜீவியத்துல சம்பாதிக்கிறவங்கள இருக்கிறோம், இருக்கிறவங்க அந்த புத்தியுள்ள கன்னிகைகள், தவறினவங்க புத்தி இல்லாத கன்னிகைகள். சோ அப்ப அவங்க அவங்களுக்கு எண்ணெய் அங்க கொடுக்கல, அது நாம அங்க பார்க்கிறோம். சோ இப்போ அப்படியே அவர்கள் 10 வாங்க போன போது, சோ வாங்க போயிருக்கிறாங்க. சோ மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். சோ அப்படியே அவர்கள் வாங்க போன போது, சோ எங்க வாங்க போனாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, புத்தி உள்ளவங்க, நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். அப்படியா, அங்க போனா கிடைக்குமா, சரி நாங்க போறோம், அவங்க கிட்ட போய் கேட்கிறோம், வாங்கிட்டு வரோம். யார் செய்யறா, புத்தி இல்லாதவங்க செய்யறாங்க. சோ விற்கிறவர்கள் இடத்துல போறாங்க. அப்படியே அவர்கள் போய் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். சோ புத்தி இல்லாதவங்க தெரியல கூட்டம், என்னை பரிசுத்தாவி வாங்க போறாங்க, எங்க விக்கிறவங்க கிடத்துல வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு திரும்புறாங்க. சோ இது இது எது குறிக்கலாம், சோ அப்போ திரள் கூட்டம் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுகிறாங்க, எங்க போய் இருக்கிற ஒரு இடத்துல. ஸோ இது இது எப்படி நம்ம திரல் கூட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது திரல் கூட்டம் எந்த பாயிண்ட்ல எந்த சம்பவத்துல பரிசுத்தாவி வாங்கிக்கிறாங்க, ஆனா வாங்கிக்கிறாங்க அது நமக்கு தெரியும். ஸோ அது கண்டிப்பா வாங்கிக்கிறாங்க. ஸோ எங்க வாங்குறாங்க, எப்ப வாங்குவாங்க தெரியும் நமக்கு. சிம்பிள் திட்டம் மைண்ட்ல போடுறது நமக்கு தெரியல. எப்ப வாங்கிக்கிறாங்க, இந்த நிழல் பார்ப்போம் இல்லைங்களா, எலியா எலிசா. ஸோ எலியா கேட்கிறார், நான் எடுத்துக்கொள்ளப்பட்டுடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா, ஏதாவது வேணுமா? ஆமா ஆமா ஆமா, உங்ககிட்ட இருக்கிற ஆவி மாதிரி எனக்கு என்ன வேணும், ரெண்டு ரட்டிப்பான் ஆவி. ஓகே, அவர் என்ன சொல்றாரு கண்டிஷன், உனக்கு ரெட்டிப்பான ஆவி நான் கொடுக்குறேன். பாருங்க அங்கேயும் கூட கேட்கிறாரு, எலிசா அவர்கிட்ட இருந்தா கேட்கிறாரு, அந்த ஆவி தான் கேட்கறாரு. இங்க அந்த பத்து அஞ்சு பேர்கிட்ட இன்னொரு அஞ்சு பேர் என்ன கேட்கறாங்க. ஸோ அப்ப கேட்கறாங்க பாருங்க, அந்த நீள அங்க இருக்கு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு, சரி நான் ரெட்டிப்பாவே ஆவி தர, ஆனா ஒரு கண்டிஷன், நான் எடுக்கப்படும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் பார்க்கணும். ஸோ அவர் பாக்குறாரு. ஸோ அப்போ அவருக்கு ஆவி கூட ரெட்டிப்பா கிடைக்குது, ஆனா எப்போ தான் கிடைக்குது, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது பின். ஸோ அப்போ இது கிடையாது. ஸோ பரிசுத்தாவி திரல் கூட்டம் பெற்றுக்கொள்வாங்க, எப்போ சபை மகிமை அடைஞ்சதுக்கு பின். எப்போ பெற்றுக்கொள், எதுக்கு எதுக்கு மத்தியில பெற்றுக்கொள்வாங்க, அவர் தான் விக்கிறவர். ஸோ உபத்திரவம், மகா உபத்திரவம் தான் அந்த விக்கிரவங்க கடக்கார், அங்க போய் தான் திரல் கூட்டம் அந்த பரிசுத்தாவி சம்பாதிக்கிறாங்க. ஸோ அப்படி சம்பாதிக்கும் போது நமக்கு அங்க பாக்குறோம், அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிச்சார்கள். சகோதர சகோதரிகளே, ஸோ பரிசுத்தாவி திரல் கூட்டத்தினர் பெற்றுக் கொள்வாங்க, ஆனா அவங்கள் நோக்கம் நிறைவேறும். அவங்க ஆரம்பத்துல கிளம்பும் பொழுது தீவெட்டி எடுத்திருந்தாங்க, எதுக்காக எடுத்தாங்கன்னா மணவாளனை எதிர்கொண்டு போய் மணவனால் கூட மணவாளனோடு கூட சேர்வதற்கு. ஸோ இப்போ அப்போ கவனக்குறைவில் எண்ணெயை விட்டுட்டாங்க, ஆனா அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெயை போய் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி எண்ணெயை வாங்கிட்டாங்க, பட் பர்பஸ் அங்க போயிடுச்சு, எண்ணெயை வாங்கியாச்சு, ஆனா அது எதுக்காகத்தான் என்ன தீவெட்டி எல்லாமே மணவாளன் கிட்ட போகணுங்கிறது தான். ஆனா எப்ப எண்ணெய் வாங்குறதுக்கு போனாங்களோ அந்த சமயத்துல யார் வந்தாச்சு, மணவாளன் வந்தாச்சு. அப்போ யார் ஏற்கனவே அங்க ஆயத்தமா இருந்தாங்களோ ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிச்சாங்க, அந்த அஞ்சு பேர் தான் அங்க பிரவேசிக்கிறாங்க, கதவும் அடைக்கப்பட்டுச்சு. சோ இந்த சுவிசேஷ யுகத்தின் பரம அழைப்பு எண்ட் முடிவுக்கு வந்துச்சு, சபை மகிமை அடைஞ்சாச்சு, இனி ஒரு போதும் ஒருத்தரும் அந்த வாய்ப்புக்குள்ள நுழைய முடியாது. சோ திரல் கூட்டத்தினர் அவங்களுடைய அஜாக்கிரதை, அவங்களுடைய கவனமின்மை இதனால அவங்க இழந்தது மாபெரும் ஒரு, அவங்க கொடுத்த விலை ரொம்ப பெருசு, தங்கள் மனவாளனை இழந்துட்டாங்க, அவரை கிட்ட சேர்றக்கே அவங்கனால முடியல. சோ இது வந்து திரல் கூட்டத்தினுடைய நிலைமை அங்க வெளிப்படும். சோ அப்போ அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அது, பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர்கள் அந்த விஷயம்லாம் தெரியும், ஸோ கதவு அடைச்சிடுச்சு, அவங்க வந்து அந்த கதவு தட்டுறாங்க, எவ்வளோ கத்தி கதவு தட்டிருக்கணும் தெரியல, ஆனா கண்டிப்பா மிகப்பெரிய ஏமாற்றம் அவங்களுக்கு, ஆண்டவரே ஆண்டவரே அந்த ஏமாற்றம் தெரியுது, ரெண்டு முறை சொல்றாங்க கதறாங்க. ஸோ எங்களுக்கு கதவு திறக்க வேண்டும் என்றார்கள், அதற்கு அவர் உங்களை அறியேன். எப்படி அறியேன், அவங்களுக்கு தெரியும் அவருக்கு அவங்க யார், புத்தி இல்லாத கன்னிகைகள், ஆனா எந்த கன்னிகைகளா நான் உங்களை அறியேன், புத்தியுள்ள கன்னிகைகளா அறியேன், நீங்க கன்னிகைகள் தான் கண்டிப்பா, பத்து பேர்ல தான் இருந்தீங்க நீங்க அஞ்சு பேர், ஆனா நீங்க புத்தியுள்ள கன்னிகைகளா நான் உங்களை பார்க்கு. சோ உங்களுக்கு என்ன இடத்துல அங்க இடம் இல்லை. சோ இது திரல் கூட்டத்தினருடைய ஏமாற்றம் அது அங்க குறிக்கிறது. அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்து இருங்கள். இது சபை மகிமை அடைகிற வரைக்குமே இந்த நிகழ்வுகள் நமக்குள்ள அங்க நடந்து கொண்டு இருக்கும். சோ கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை அந்த மாபெரும் சம்பவம் பத்து கன்னிகைகளுக்குள்ள ரெண்டு பிரிவினர் உண்டாகும். சோ கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை பற்றின சத்தியம் உபதேசம் இவைகள் சபைக்குள்ள பிரிவுகள் உண்டு பண்ற பிரிவுகள், இந்த சென்ஸ் வந்து லிட்டரலா நீங்க புரிஞ்சுக்கொள்ள கூடாது, யார் புத்தி உள்ளவங்க யார் புத்தி இல்லாதவங்கிறத தீர்மானிக்கிற ஒரு உபதேசமா ஒரு நிகழ்வாக தேவனுடைய திட்டத்துல தேவன் அங்க அமைச்சு வச்சிடுகிறார். சோ அதே நாம கூட பார்க்கிறோம் சில சமயங்களை கண்களுக்கு முன்னு நாம அங்க பார்க்கிறோம், எவ்வளவு பேருக்கு இந்த மாபெரும் சத்தியமே ஒரு இடறுதலுக்கு எடுவான சத்தியமாக அங்க இருக்குது. சோ இன்னைக்கு நாம பத்து கன்னிகைகளை இருக்கிறோம், புத்தி இல்லவங்களா புத்தி இல்லாதவர்களா, அது இன்னுமே சோதிக்கப்பட்டு தான் இருக்குது. நம்முடைய ஓட்டத்தின் முடிவுல தான் அது தீர்மானமாகும். சோ ஆனா அந்த புத்தி இல்லவங்களா புத்தி இல்லாதவங்களா எதை தீர்மானிக்கிட்டு பாக்குறோம்? நம்ம கிட்ட எண்ணெய் இருக்குதா இல்லையா? எண்ணெய் விஷயத்துல நாம கவனமா இருக்கிறோமா இல்லையா? சோ பின்னாடி உணர்வுக்கு வந்துட்டு பின்னாடி பிரயாசங்கள் எடுத்து பின்னாடி போய் கதறுவது புத்தி இல்லாதவங்களுடைய செய்கை. புத்தி உள்ளவங்க செய்யறது முன்னாடியே எல்லாம் செஞ்சிருப்பாங்க, முன் ஜாக்கிரதையா இருந்து அவங்க செய்யறது. சோ இது சபையினுடைய அந்த அட்டன்டிவ்னஸ் அட்டன்டிவ்னஸ் அங்க குறிக்கும். எவ்வளவு ஜாக்கிரதையா எவ்வளவு பயபக்தியா தங்களுடைய காரியங்கள் அவங்க செய்யறாங்க என்பதை அங்க காண்பிக்குது சகோதர சகோதரிகளே. சோ இதே 10 கன்னிகைகள் பார்த்த உமைகள் தான். ஆனா இன்னைக்கு மேலும் அதை நம்ம ஆழமா உணர்ந்து கொள்வதற்கு தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். சோ இதுல ஏதாவது படிப்பினை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பட்சத்தில் நம்ம அவருக்கு நன்றி நாங்க செலுத்துவோம். தொடர்ந்து நாம ஓமைகள் கிளாஸ்ல மீட் பண்ண பொழுது நம்ம அடுத்த ஓமை நாம் பார்க்கலாம்.